சபை கூடி வந்ததால் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. சபை கூடி வந்ததால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் ஐயா. ஓ கர்த்தாவே, நீர் நல்லவரும் எங்களுக்கு போதுமானவருமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு நாங்கள் கருத்தையும் துதியையும் ஆவியான தேவன் இம்மட்டும் எங்களை நடத்திட பரிசுத்தாவையாக தேவன் இனிமேலும் நீர் எங்கள் நடத்துகிறோம். நன்றி உப கிறிஸ்தோத்தர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே இன்றைய சபைகளுக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். இன்றைய சபைகளுக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். What the Bible says, கண்மலைகள் அவருடைய சமூகத்தில் ஒருகி போறது. தேவனுடைய சமூகத்தில் தான், தேவனுடைய பிரசன்னத்தில் தான் ஒரு மனுஷனுடைய கடின இருதய உடைந்து பாரு. தேவ சமூகத்தில் தான் கல்லாத இருதயங்கள் கரைந்து பார். தேவன் தேவனாக போய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவது. நாம் கர்த்தருடைய செய்திகளை கடந்து போவோம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3:1 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1 அதுல 1 வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். 1 யோவான் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம்.
ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, கண்களினாலே கண்டது, நோக்கி பார்த்தது, கைகளினாலே தொட்டது. யார் இதை எழுதுகிறது? அப்போஸ்தலனாகிய யோவான். ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டது. எது அந்த ஜீவ வார்த்தை? எது அந்த ஜீவ வார்த்தை? அதுதான் நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த பிகினிங், ஆதியிலே, அந்த ஆதியிலே என்ற வார்த்தைக்கு அதுக்கு முடிவே இல்லை என்றார். அதுக்கு ஆரம்பமே தெரியாதுன்றார். இந்த பிகினிங், ஆதியிலே. யோவான் 1:1 என்று வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. 1:14 என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசமாக இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். அது தேவனுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்ட அந்த ஜீவ வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப யோவான் 1:1 என்று வாசிக்கிறோம். ஆதியிலே அந்த ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தை இருந்தது. 14 பார்க்கிறோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி இரத்தத்திலும் மாம்சத்திலும் இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு தோன்றினார். ஏனென்றால் இரத்தத்திலும் மாம்சத்திலும் இருந்த நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அழிவுக்கு நேராக, பாதாளத்துக்கு நரகத்துக்கு நேராக இருந்த நம்மை அந்த நித்திய ஆக்கினை தீப்பிலிருந்து விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவன் மனிதனானார். என்னையும் உன்னை போல மாமிசமும் ரத்தமும் உடையவராக மாறி இந்த பூமிக்கு கடந்து வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். பாருங்க, படிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது
பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து
அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப யோவானுடைய வாயில் இருந்த சாட்சி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இவர் மூலமாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு. இவர் தான் பரலோகத்துக்கு வாசல் வழி. இவர் தான் உயிர்த்தெழுதல் ஜீவன். இவர் தான் வாழ்வு. ஆகவே இவர் தான் என்று சொல்லி இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அடுத்த வசனத்தை படிங்க.
நீங்களும் எங்களோட
ஐக்கியமுள்ளவர்களாகும்படி. This is the key word for our message today. படிங்க. திரும்ப
நீங்களும் எங்களோட
நீங்களும் எங்களோட அக்கியமுள்ளவர்களாகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்.
நல்லா கவனிங்க. எங்களுடைய ஐக்கியம், நன்றாக கவனிங்க. ஹலோ, எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அப்புறம்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
காரணம் பிறகு கவனிங்க. எங்களுடைய ஐக்கியம் யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சோ அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? நீங்களும் எங்களுடனே ஐக்கியமாக இருக்கும்படி. அப்ப அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? எங்களோட ஐக்கியமாக இருங்க. இன் அதர் சைட் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருங்க. This is the message from the Apostle John. இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு நமது ஐக்கியம் யாரோடு. என்ன கவனிங்க, நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகும்படி இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன? எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்பு நெஞ்சங்களே, என்னை கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உன்னுடைய என்னுடைய ஐக்கியம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? யாரோடு இருக்கிறது? தட் இஸ் அவர் மெயின் திங் டுடே. நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பாவத்தில் பிறந்தோம், பாவிகளாக வாழ்ந்தோம், ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்தோம், மனம் போல் வாழ்ந்தோம், மனசும் மாமிசும் விரும்புகிறபடி ஜீவித்தோம். ஆனாலும் இறக்கும் உள்ள ஆண்டவர், மனதிற்கும் உள்ள தெய்வம் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி, இயேசு தன்னை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி, தன்னை ரத்தத்தை சிந்தி, தன்னை உயிரையும் சிலுவையில் கொடுத்து, உன்னையும் என்னையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பாதாளத்திலிருந்து நம்மை பாதுகாத்து, நித்திய ஆக்கின தீர்ப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறாரே. ஆகவே அப்படிப்பட்ட அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? யாரோடு இருக்கிறது? அதுதான் இன்றைய நம்முடைய செய்தியின் சாராம்சமாக இருக்கு. ஆண்டவரிடத்தில் அதிகமாக கொண்டாடி இருக்கிறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், சபை குறித்து கர்த்தர் மிகவும் கருத்தாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார் என்பதை மாத்திர நான் அறிவேன். ஆகவே அவர் எனக்குள்ள தருகிற உள் உணர்வுகளோடும், அவர் எனக்கு தருகிற பிக்சர், அவர் எனக்கு தருகிற படத்தின்படியும் அல்லது அவருடைய பாரத்தின்படியும் நான் உங்களோடு பேசுகிறேன். என்னை கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? யாரோடு இருக்கிறது? அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்களும் எங்களுடனே ஐக்கியமாகும்படி என்று சொல்லி பின்வாடி சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடு. சோ வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அர்த்தம் என்ன? அதன் தாற்பயம் என்ன? அங்கே அவர் என்ன சொல்ற? என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஐக்கியம் முதலாவது தேவனோடும் பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். இதுதான் வேதம் நமக்கு தருகிற வெளிப்படையான போதனை. இந்த வார்த்தைகளை விலகுகிற, இந்த வார்த்தைகளை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்டும் இதை மீறி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ, அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இன்னொரு முக்கியமான காரியம் சொல்றேன், கேளுங்க. உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களோடு ஐக்கியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுக்குள்ளே வளரவே முடியாது, வளரவே முடியாது. நான் சொல்றதை நீங்க கவனித்து பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைகளை கவனித்து பாருங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள ஏன் வளர முடியாமல் இருக்கிறது? வளர்ந்தாலும் வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுல பிரதான ஒரு காரியம், நம்முடைய அக்கியம் உலகத்தோடு இருக்கிறது. அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை மறுதடிக்கிறவர்கள், பாபத்தில் உளறுபவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்றவர்களோடு நம்முடைய அக்கியம், நம்முடைய குளோஸ்னஸ் இருக்கிறபடியால ஆண்டவருடைய குரலை கேட்க முடியல, தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, தேவனுக்கு பிரியமாக வாழ முடியவில்லை, ஆண்டவருக்குள்ளே வளர முடியவில்லை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை, தேவனுடைய திட்டங்களை அறிய முடியவில்லை. ஏன்? தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க முடியாதபடி நாம் தடுமாறுகிறதும் தள்ளாடுறதுக்கும் ஒரு பிரதான காரணம், நம்முடைய அக்கியம் ரட்சிக்கப்படாதவர்களோடும் தேவனை மறந்து மறுதளித்து வாழ்கிறவர்களோடும் இருக்கிறபடியால் தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொடுப்பதற்கு நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். என் அக்கிரமான தேவனுடைய ஜனமே, வார்த்த பைபிள் சேஸ், நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம், மணிக்கணும், சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து என்ன நாம் வாசிக்கிறோம்? துன்மார்க்கையுடைய ஆலோசனைபடி நடவாதே, பாவியோட வழியில நில்லாதே, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார, நடவாத நில்லாத உட்காராத, நடவாத நில்லாத உட்காராத. நீ உட்காரக்கூடாத இடங்களில உட்கார்ந்தா பிரச்சனைதா. நீ நடக்கக்கூடாத நலமில்லாத வழிகளில நடந்தால் தேவனுடைய கற்பனைகளை நீ கை கொள்ள முடியாது. தேவன் விரும்பாத இடங்களிலே நின்றால் பாவ சோதனைகள் உண்டு, சுத்தி வட்டமிடுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நான் சொல்றதை சிந்திங்க, நில்லுங்க, நிதானிங்க. Don't lose your mind here and there. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. Listen the word. தேவனுடைய வார்த்தையை கவனி. என் மகனே, உன் தகப்பனுடைய வார்த்தையை கவனி. அவைகள் உனக்கு ஜீவனையும் அது உனக்கு தீர்க்க ஆயுசையும் தரும். தேவனுடைய வழிகளை நீ கண்டுகொள்ளாதபடி, தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து காணாதபடி உன் சிந்தனைகளை அங்குமிங்கும் அலக்கழிக்கிற பிசாசுக்கு ஏன் நீ இடம் கொடுக்கணும்? ஏன் பிசாசு உன் சிந்தனையை மேய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்? Be what you are. நம்முடைய அக்கியம் யாரோடு இருக்கு? நாம் இன்றைக்கு சத்தியத்தின்படி வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பிரதான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் என்று நான் உங்களை சொல்றேன். தேவனுடைய திட்டங்களையும், தேவனுடைய நோக்கங்களையும், தேவனுடைய வழிகளையும் அறிய முடியாமல் நம்முடைய விருப்பப்படியே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் படுத்திருக்கிறோம், ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய அக்கியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய நண்பர்கள் யாரு? நமக்கு நெருக்கமானவர்கள் யாரு? நமக்கு மிக உருக்கமானவர்கள் யாரு? நம்முடைய வட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? God knows everything. Beloved, I tell you people, நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே உன் இருதயத்திலே நான் சொல்லுற வார்த்தைகளை நீ நிராகரிக்கலாம். ஆனா இட் இஸ் அப் டு யூ. ஆனா நாள் வரும், நேரம் வரும், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளே நம்மை நிராகரிக்கிற ஒரு நியாய தீர்க்கிற ஒரு நேரம் வரும். அப்பொழுது அது மிகவும் காலம் தாழ்த்தி போயிடும் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன். You may accept the word or you can reject the word. It is up to you. But I tell you the truth. I know what I preach. ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படு. தேவனுடைய பிள்ளைகள் தகாத உறவுகள், தகாத அக்கியங்கள், எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துறது? எப்படி தேவ வழிகளில் நடக்கிறது, எப்படி தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்றது, எப்படி தேவனுடைய மகிமைப்படுத்துறது. How we should worship. Think about that answer. எனக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது அல்லது விசுவாசியோட ஐக்கியம் என்பது அல்லது சபை என்கின்றது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்பதை மறந்துறாது. ஆனா சொன்னதை கேளு கேளு. விசுவாசியோட ஐக்கியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் என்பது இன்னும் ஒருபடி போனால் சபை என்கின்றது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். உலகத்தில் இருந்து தேவன் தன்னுடைய என்று சொல்லி பேச சொல்லி அழைத்து ஆவியான நாமை அபிஷேகித்து முத்தரித்து சபை என்கின்ற அமைப்புகளை கொண்டு வந்து வைத்து தேவனுடைய ஆவியினாலே நம்மை போஷிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அவர் சபை என்றால் அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதாவது சபை என்றால் உலகத்தில் இருந்து அது வேறு பிடிக்கப்பட்ட ஒரு கூட்டம். சபை என்றால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். சபை என்றால் தேவனால அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தோடு ஒத்து போகவே கூடாது. சொல்றது கவனி, நான் சொல்றது கவனி, நான் சொல்றது கவனி. டோன்ட் லூஸ் யூர் மைண்ட். பிசாசு கிட்ட கொடுக்க உன்னோடு தான் ஆண்டவர் பேசுறார். உன்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு வலிச்சு. ஒருவேளை உனக்கு பின்னால பிசாசு வச்சிருக்க கண்ணிகளை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனா தேவர் முன்னதாக அறிந்தவர், முழுமையும் அறிந்தவர், முட்டும் தெரிந்தவர். உனக்கு ஏற்கனவே இப்பொழுது கத்தர் அனுப்புற வார்த்தை குறித்து அசட்டையா இருக்கார். அது உனக்கு நல்லதல்ல, அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆகவே நாம் மேன்மையான மக்கள். அதான் அப்ப சொன்னேன், இவ்விதமான சீரை பெற்று வேறு பெரிய ஜாதி எது? தேவன் தனக்கென்று தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தன்னுடைய மகிமையின் புகழ்ச்சிக்கென்று நம்மை எல்லாம் அவர் தெரிந்தெடுத்து சபை என்கின்ற ஒரு அமைப்பை தந்து நம்மை நடத்தி வருகிறாரு. அதற்கு பிரியமாக இருந்திருக்கணும், அதற்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கணும். ஆகவே 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 ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வேறுபிடிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து வேறுபிடிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கவே கூடாது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிங்க யாக்கோபு 4:4. சச்சை கிரியா வாங்க. யாக்கோபு 4:4. எல்லாம் எடுங்க, மிக முக்கியமான ஒரு வசனம். எல்லாரும் படுங்க. யாக்கோபு 4:4
படிக்கிறாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகி என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்க.
திரும்ப படி, கொஞ்சம் சத்தமா படி.
விபசாரிகளே,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. போது போது என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இது எங்க இருக்குது? உங்களோட பைபிள் தான் இருக்குது. சத்தியம் மாறாது, ஒருபோதும் மாறாது. கவனிங்க, விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படியானால் அப்படியானால் நீ வாசித்த இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உலகத்துக்கு சிநேகமாக இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விபசாரர் விபசாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே உலக சிநேகிதமும் தேவனுக்கு முன்பாக ஒரு விபசாரம் என்பதை நீங்க மறக்க கூடாது. ஐ ஸ்பீக் த ட்ரூத். எப்படி இந்த வசனம் தொடங்குது? விபசாரரே, அப்படி இருக்கா இல்லையா? அப்படி தான் நான் விட்டுருங்க, நான் சொல்றது உங்க பைபிள் லீவ் இட். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதன் இருந்தால் அவன் தேவனுக்கு பகைஞனாக மாறுகிறான். என்னங்க என்னங்க என்னங்க, தேவனை பகைத்து வாழ்ந்தவன் யார்? உன்னை தெரிந்து கொண்டாரு. எதற்கு? தன்னோடு ஐக்கியமாக இருக்க. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு சிறப்பு. எங்கேயோ கிடந்த புழுதியிலும் குப்பையிலும் பாவத்திலும் கிடந்த உன்னை, என்னை தெரிந்தெடுத்து மேன்மையான ஒரு மகனாக மகளாக மாற்றி ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற்றி பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை தந்து தன்னோடு உறவாடுகிற தன்னோடு வாழுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்து நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக பரம அழைப்பினால் என்னை அழைத்து என்னை நடத்தி வருகிற தெய்வத்தை விட்டு அவரை விட்டு இந்த உலகத்தோடு ஐக்கியமாக இருந்தால் வேதம் நம்ம எப்படி அழைக்கிறது? விவசாரரே விவசாரிகளே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. டோன்ட் ஃபர்கெட் இட், கீப் யுவர் மைண்ட் டீப்லி. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலக சிநேகம் உன்னோடு இருக்கும் வரைக்கும் நீ தேவனை பிரியப்படுத்த முடியாது. நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவர் வழிகளை நடக்க முடியாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது. ஆண்டவரை நெருங்க முடியாது. ஏனென்றால் தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் நாம் சேவிக்கவே முடியாது. இது இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை இல்லையா? சபை என்றால் அது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். சபை என்றால் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். யா, நீ யோசிச்சு பாரு, உன்னை தேவன் தெரிந்து கொடுத்ததுக்கு நீ என்ன செஞ்சாய்? நான் என்ன செஞ்சேன்? என்னத்தினாடி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதற்கு ஒரு நன்றியாக இருந்திருக்கணுமே. அதுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்திருக்கணுமே. இதுவல்லவோ மேன்மையான வாழ்வு, இதுவல்லவோ மகிமையான வாழ்வு. தன்னை அழைத்த தேவத்தின் தெய்வத்தின் பிரியத்துக்காக வாழ்வதல்லவோ மேன்மையான வாழ்வு. சபை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. தேவன் தனக்கென்று ஒரு மனிதனை அழைத்தார். அவர் யார் தெரியுமோ? ஆபிரகாம். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமே, எஸ் லார்ட், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. கனகமணி அவனை கண்டதும் கண்டாரு, அவர் பேசின முதலாவது வார்த்தை என்ன? விடு 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 போ. தட்ஸ் மீன் உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, வெளியில வா. வாட் தி மீனிங் பை? அது அர்த்தம் என்ன? முதலாவது தேவன் தனக்கென்று ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்ட போது அவருடைய இருப்பிடத்தை விட்டு தேவன் வெளியெடுக்கிறார். பாருங்க, அவனை பிரித்தெடுக்கிறார். பாருங்க, அவன் இருக்கிற சூழல், அவன் இருக்கிற சுற்றுப்புறம், இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவனை வெளியில கொண்டு வரார். ஏன்னா தேவனுடைய நோக்கம் அவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் அவனிடத்தில் இருக்கிறது. தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் தன்னை அழைத்திருக்கிறார், தேவனுடைய கண்கள் அவனுக்கு. ஆகவே ஆண்டவர் முதலாவது அவன் இருந்த சூழலில் இருந்து அவனை வேறுபடுகிறார். அவனிடத்தில் இருந்துதான் விரைய ஜாதியை, இஷ்டவன் என்கின்ற ஜாதியை உருவாக்குறார். இது தேவனுடைய அனாதி சித்தம். அந்த ஜாதியிலே, அந்த இனத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். யாவும் அவருடைய திட்டப்பட்டு இறங்குறது. எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் முதலாவது அந்த சூழலில் இருந்து பிரித்தெடுக்கிறார். அதுக்கு பின்பாடு என்ன நடக்கிறது? ஈசாக்கு யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள் ஜனங்கள் மிகுதியும் பெருகி பலிகி பெருகி எழுத்திலே திரளாக இருந்தார். அப்பொழுது தேவன் 400 வருஷத்துக்கு பின்பாடு அவர்கள் அந்த அடிமத்தனத்தில் இருந்து தான் அவர்களுக்காக பார்த்து வைத்ததான பாலும் தேனும் ஓடுறதான தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரும் போது வனாந்திரத்தில் வச்சு இப்படி சொன்னார். லேவியராகமம், எல்லாரும் படிங்க. லேவியராகமம் 18 அதிகாரம் 1-4 வரை படிக்கும். லேவியராகமும் 18 எல்லாரும் படிங்க. உங்களோட பைபிளை திருப்புங்க, பாருங்க, நான் சொல்ற காரியங்கள் அதில் இருக்கணும். பார்த்து படியுங்க, கேளுங்க, செய்யுங்க, படிங்க. லேவியராகமும் 18 அதிகாரம் 1-4 வரை.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, படிங்க.
நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
கவனிங்க, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தின் முறைமைகளின்படி நடவாமலும் நான் உங்களை கொண்டு போய் குடியமர்த்த போகிறேன். கானானியனுடைய முறைமையின் படியும் நடவாமலும் நான் உங்களுக்கு தந்த கற்பனையின்படி நடவுங்கள். நீ இருந்து வந்த இடத்திலிருந்து வந்த பழக்க வழக்கங்களை நீ கை கொள்ளாத, இனிமேல் போனி இருக்கப்படுத்த இருக்கிற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை நீ கை கொள்ளாத. ஏனென்றால் நீ என்னுடைய ஜனம், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய ஜனம். ஆகவே அவர்களுடைய வழிகளையும் இவர்களுடைய வழிகளையும் பின்பற்றாமல் நான் உனக்கு தருகிற கற்பனையின்படி வாழ், நட. ஏனென்றால் இது நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ, சொல்றது புரியுதா உங்களுக்கு? 400 வருஷம் எகிப்தில் இருந்தீங்களே, அவர்களுடைய முறைமைகளை கை கொள்ளாதீங்க. அது தேவனுக்கு அருவறுப்பானது. இனிமேல் நீ இருக்க போற கானானியுடைய முறைமைகளை கை கொள்ளாத, அது ஆண்டவருக்கு அருவறுப்பானது. ஆனால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனையின்படி அந்த வழியிலே நடங்கள் என்ற, நீங்கள் எனக்கு பரிசுத்த சாதி. இது குறிக்குது. இதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் இங்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்திற்கு வாழ்வு உண்டாகட்டும். சரி, பின்ன கவனிங்க, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றது உலகத்தவர்கள் வாழுகிறது போல நாம் வாழுகிற வாழ்க்கை அல்ல. சொல்ல கவனி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றது உலகத்தவர்கள் வாழ்றது போல நாம் வாழுகிற வாழ்க்கை அல்ல. இது தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற வாழ்வு. ஏனென்றால் நாம் அவருடைய ஜனம். ஆகவே வனாந்திரத்தில் வைத்தும் ஆண்டவர் இப்படி கற்பித்த போது என்ன சொன்னார் தெரியுமோ? உலக ஜனங்களுடைய வழிமுறைகளை கை கொள்ளாதீங்க. பிகாஸ் யூ ஆர் மை பீப்புள், ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தர். அதுபோல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நாம் பரிசுத்த ஜாதி, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். ஆகவே உலகத்தின் வழிமுறைகளை விசுவாசியே கண்டுகொள்ளாத, கை கொள்ளாத. இப்ப என்ன கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், உலகத்தின் வழிமுறைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கை கொள்ளவே கூடாது. ஆகவே இப்ப என்ன கவனிங்க, பச்சை குத்துறது பாவம். இன்றைய இந்த ஜெர்மன் தேசத்தில் ஒரு ஃபேஷன் அதிகமாக கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நானும் இந்த தேசத்தில் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட கிளிகிழிப்புகள் வரலாம். ஆக நான் முன்னதாகவே அறிவிச்சுடுறேன், பச்சை குத்துறது பாவம். பச்சை குத்துனா தெரியுதா? இப்பதான் இந்த நிற நிறமாக உடம்புல குத்துறாங்களே, ஆனண்டும் பாராமல் பெண்ணண்டு அருவறுப்பு. இது எல்லாம் நாகரிகம் என்று சொல்றவனை புத்தி என்ன பேதடித்து போய்விட்டதா என்ன? பச்சை குத்துறது பாம்பனே புத்திரன் தான் சொல்றேன், இல்ல படிங்க. அதே லேவியர் அதிகாரமும் புஸ்தகம் 19 அதிகாரத்தை பாருங்க. லேவியர் 19 அதிகாரம் 28 வசனம் படிங்க. சக் சக் லேவியர் 19 அதிகாரம் 28 வசனம் வாசி.
செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமல்
இருங்கள். போது இங்க பாருங்க, உன் சரீரத்தை கீறி கொள்ளாத, ஹலோ, உன் சரீரத்தை உன் உடம்பை கீறி கொள்ளாத அடையாளமான எழுத்துக்களையும் என்ன வர்ணங்களையும் வடிவங்களையும் அந்த விதத்திலும் இந்த விதத்திலும் குத்தாத. ஹலோ, யுனவாய், உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் அதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆகவே பச்சை குத்துறது பாவம். அது உலகத்தின் வழிமுறை, அது உலகத்தின் வழிமுறை. இதை நீ தெரிஞ்சு கொள்ளக் கூடாது, இதை நீ செய்யக்கூடாது. ஏன்னா நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். தேவன் உன்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே வாலிபர் தம்பிமாரே தங்கச்சிமாரே, ஏன் சில பேர் வளர்ந்தவர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு மோகத்தை பிசாசு போட பார்ப்பார். ஒரு கா குத்தினால் என்ன பாவமோ? வேணாம், அது தேவனுக்கு அருவறுப்பான். ஆகவே உங்களை ஒருவேளை உங்க பிள்ளைகள் கேட்டாலும் பெற்றோர் கொஞ்சம் கவனமா இருக்கு. கண்டகிரங்கள் எல்லாத்தையும் வர்ணம் திட்டுறதும் பச்சை குத்துறதும் அருவறுப்பு. அருவறுப்பு ஆண்டவருக்கு அருவறு. ஒருவேளை உனக்கு அழகாக தோன்றலாம், உலகத்தின் கண்களுக்கு அழகாக தோன்றலாம், மற்றவர்களுக்கு கவர்ச்சியாக காணப்படலாம், ஆனா கர்த்தருடைய கண்களிலேயோ அது அருவறுப்பு என்பதை நீ மறவாதே மறவாதே மறவாதே. பச்சை குத்துறது பாவம். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றேன் கேளுங்க, என்ன சொல்றேன் கேளுங்க, இன்னும் சொல்றேன் கேளுங்க. உலகத்தின் வழிமுறைகளை தேவ பிள்ளைகளாகிய நாம் கை கொள்ள கூடாது. நாம் வாழுகிற காலம் பொல்லாத காலம், இனி செல்லாத காலம். பச்சை குத்துறது பாவம் மட்டுமல்ல, இன்னும் படியுங்க. ஹலோ, உபாகமம், உபாகமம் 18வது அதிகாரம். சக் சக் கிரியா வாங்க. உபாகமம் 18வது அதிகாரம். எல்லாரும் நான் சொல்ற வார்த்தைகளை பாருங்க 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 பாருங்க. 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 10ல இருந்து படிங்க.
தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கெடுக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அன்னம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வைத்த காரணம், செத்தவர்களிடத்திற்கு குறி சொல்ல குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் இவனும் கர்த்தருக்கு அருவறுப்பான,
கர்த்தருக்கு அருவறுப்பானவன். ஹலோ, இப்ப நான் முதலாவது சொன்னேன், பச்சை குத்துறது பாவம், அது உலகத்தின் வழிமுறைன்னு சொன்னேன். இப்ப என்ன கவனிங்க, அடுத்தது நான் என்ன சொல்வாரன் தெரியுமோ? ஹலோ, கொஞ்சம் கேளுங்க கேளுங்க. நாள் பார்க்கிறது பாவம். ஹலோ, நீங்க வாசிச்ச வசனத்தை ஆண்டு சொல்ற, நாள் பார்க்கிறது பாவம், சோதிடம் பார்க்கிறது பாவம், சாத்திரம் பார்க்கிறது பாவம், வெண் சாத்திரம் சொல்றாங்க. எத்தனாம் தேதி பிறந்த நீ சொல்லு, நம்பர் நம்பர் சொல்லு, உண்ட பிறந்த டேட்ட சொல்லு, நான் போடுறேன் கிருகிறேன் போட்டு ஏதோ சொல்றாங்க. அத விசுவாசி நம்பது எனக்கு வெக்கமா இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயா, உண்ட நம்பிக்கை இல்ல சாத்திரமா? சாத்திரமா உண்ட எதிர்காலத்தை வகை இருக்கு போ, சோதிடமா உண்ட எதிர்காலத்தை கட்டப்போ. குறி கேட்கிறது பாவம், குறி சொல்லுகிறது பாவம், சாத்திரம் பார்க்கிறது பாவம், எண் சாத்திரம், நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது பாவம். இது உலகத்தின் வழிமுறை, இது உலகத்தின் வழிமுறை. தேவ பிள்ளைகள் இப்படி நாம் செய்யக்கூடாது. இது ஆண்டவருக்கு அருவறுப்பு என நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மறந்துடாதே, மறந்துடாது. இத நாள் பார்க்கறது அடிக்கடி பார்க்க மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்துட்டா சில விசுவாசிகளும் விளையாடுறாங்க. ஏழு நாளே ஆண்டவர் படைச்சாரு, சந்தேகம் இல்லை. செவ்வாய் வருவா என்றா, புதன் சரியில்லை என்றா, நட்சத்திரம் உச்சியில் அடிக்கின்றான், வியாழன் வேணாவன்றா, வெள்ளி சனி சனியன் என்றா, ஞாயிறு யார் இதெல்லாம் கற்பிச்சு எங்கிருந்து வந்தது? வேதத்தில் இன்னும் ஒரு இடத்துல தடைப்பாத விட்டுட்டு சொல்றேன். இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், இதெல்லாம் பிலிஸ்தருடைய முறைகள், பிலிஸ்தருடைய முறை. ஆனா நீயோ தேவனுடைய பிள்ளை, மறந்துடாது. அவை நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, சோதிடம் பார்க்கிறது, என் சாத்திரம், அந்த சாத்திரம், குறி கேட்கிறது, இது எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்படி செய்யறவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட நீ அது கேட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அல்லது நீ தேவனோடு நடக்க முடியாது, அல்லது தேவனை நீ பிரியப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும். ஏனென்றால் நீ தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, சீட்டு அவ விசுவாசிகளோடு சேர்ந்து சீட்டு போடுறது தேவ பிள்ளைகளுக்கு சரியானது அல்ல. அதுவும் ஒருவித உலக ஐக்கியம். உன் தேவைகளை தேவன் சந்திப்பை சந்திக்க முயற்சித்தா தேவோட கரம் பேசாம இருக்கு. ஓடு, ஓடக்கூடிய அளவுக்கு ஓடு. பிற்பாடு என்ன செய்வாய்? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வார்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மறந்துடார். ஆகவேதான் ஆண்டவர் இப்படியாக சொன்னார். 5:13 மத்தேயு, என்ன வாசிங்க? 5:13 மத்தேயு, சக் சக் மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. சக் சக் நீங்கள் பூமி அப்படி
நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாகப்படும்?
வெளியே கொட்டப்படுறதுக்கு மனுஷனால பிடிக்கப்படுறதுக்கு வேற ஒன்று முதல் என்ன கவனிங்க நீங்கள் பூமிக்கு என்ன மாதிரி இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. உப்பு என்ன செய்யுது? செய்யப்படுது, அது பிரித்தெடுக்கப்படுது. ஹலோ, உப்பு எப்படி கடல் நீர் இருந்த தண்ணீர் எனக்கு இங்க எப்படி உப்பு செய்யறாங்களோ எனக்கு தெரியாது. இங்கதான் எல்லாம் இப்ப என்ன மண் இல்லாமலேயே மண்ணில இல்லாமலேயே டொமாட்டோ என்ன தக்காளி பழம் மரத்துல இருந்து போடுகிறான். எப்படி இருக்கு? மண் இல்லாமலேயே என்ன தக்காளி பழத்தை உண்டாக்கி அதுல இருந்து போடுகிறார். ஒரு மாசத்துல முட்டை போடுற கோழியை ஒரு நாளில முட்டை போட வைக்கிறான் பாரு. புத்தி கூடி போச்சு. அதனாலதான் விக்கினங்கள் பெருகிக் கொண்டிருக்கு. ஏயா, ஆண்டவர் வச்ச வழியிலிருந்து வார ஒன்று நம்மளுக்கு கெடுதிய உண்டாக தெரியுமா? ஆனா மனுஷன் சோட்டா கண்டுபிடிக்கிறான் பார். அவைகள் தான் நமக்கு வருத்தமும் வியாதி திண்ணுகளுக்கு அடைக்கிற போத்தல்கள் அடைக்கிற தின் குயிக் என்ன ரெடிமேட் சாப்பாடு ரைட். வேலையில வந்துட்டியோ போத்துல கூட தின்ன கூட கொட்டு சாப்பிடு. அதான் நமக்கு வருத்தம் வியாதி. ஆனா ஆண்டவர் கொடுக்கறதுல இருந்து வியாதியும் வராது. அதான் நான் சொல்றது, இன்றைக்கு எத்தனை விதமான யூஸ் என்ன ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி போனால் என்ன ஸ்வீடன் நோர்வே டென்மார்க் பின்லாந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி போவீங்க சொன்னா இந்த குடிவகை குடிபானங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அபாரம். ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா, எத்தனை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்தாலும் எத்தனை வானங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் படைச்ச தண்ணீருக்கு நிகரானது உண்டுமே. வருத்தக்காரனுக்கு தண்ணி குடிக்கின்றான், வருத்தக்காரன பார்த்து யூஸ் குடி சொல்லுவானோ? அதுலதான் சுகர் இருக்குது, அதுல அது இருக்குது, இது இருக்குது, அதை குடியாது, கோலா குடிக்காது, வண்டா குடிக்காது, அதை குடிக்காது, இதை குடிக்காது, அதுல அது இருக்கு, இதுல இருக்கு, யாராவது தண்ணி குடிக்கணும் சொல்லுவான். ஆண்டவர் உண்டாக்குற தக்காளி பழத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல, மனுஷன் உண்டாக்குற தக்காளி பழம் நமக்கு கெடுதியை கொண்டிருப்பார். ஹலோ, பிடித்தெடுக்கப்பட்ட மறந்துடக்கூடாது. உப்பு பிரித்தெடுக்கப்படுது கடல் நீரில் இருந்து. உப்பு என்ன செய்து அது கடல் நீர் பிரித்தெடுத்து உப்பு ஆகவே ஆன சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உப்பு சாரமட்டு போனால் தேவனுடைய பிள்ளைகள் உப்புக்கு சமமாக இருக்கிறார்கள். இந்த உலகம் கெட்டு போகாதபடி இந்த உப்பு தேவனுடைய பிள்ளைகள் சாரமட்டு போய்விட்டார். சத்தியத்தின்படி சாட்சியாய் வாழுகிற அந்த சாரத்தை தேவ பிள்ளைகள் இழந்து போய்விட்டால் அவர்கள் சாரமட்ட உப்பு அவர்கள் வெளியிலே கொட்டப்படுறதுக்கும் மனுஷரானே காலால மிதிக்கப்படுறதுக்குமே அல்லாமல் ஐயா உபயோகமாக இருக்க வேண்டிய உப்பு இன்றைக்கு வெளியில கொட்டப்பட்டு கிடைக்கிறதே காரணம் என்ன? அதுதான் சாரத்தை இழந்து விட்டது. ஒரு காலத்திலே ஓஹோ என்று ஆண்டவருக்கு என்று உழைத்த கரங்கள் இன்றைக்கு வெளியிலே கிடைக்குது. ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு என்று நடந்த கால்கள் இன்றைக்கு எங்கேயோ நிக்குது. ஆண்டவரே என்று முன்னுக்கு ஆண்டவர் ஆராதித்தவர்கள் இன்றைக்கு எங்கேயுடைய காரணம் என்ன தெரியுமோ? அவர்கள் தங்கள் சாரத்தின் ஆகவே உப்பு நீ உப்பு உன் சாரத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. சத்தியத்தின்படி சாட்சியாய் வாழுகிற அந்த சாரத்தை இழந்து விட்டால் நீ சாரமற்ற உப்பு தேவனுக்கு பிரயோஜனமற்றவனாக போயிடுவோம். அதற்கு பின்பாடு இந்த உலகத்தில் கொடி கட்டி பறந்து என்ன கேள்வி கேட்கிறேன் என்ன? வாட் வில் ஹேப்பன்? ஆகவே தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கவனுமாக இருந்தால் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்காகவே தேவன் நம்மை இந்த பூமியிலிருந்து வேறு பிரித்தார். ஆகவேதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை. நாம் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியமாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், இப்ப இன்னொரு பகுதிக்குள்ள போக போறோம். இப்ப என்ன கவனிங்க, அடுத்த பக்கம் இந்த உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் இலகுவிலே பின்மார்க்கமாக போவார். நான் சொல்லல கவன், உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போறதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. இதுல இங்கே நாம் வேதத்திலே இதை குறித்து ஒரு தெளிவான திட்டமான ஒரு பகுதியை தேவன் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிங்க, இப்ப படிங்க. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் சக் 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 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 1 படிங்க. ஒரு ஒரு சிறப்பான மனிதனை குறித்து அங்கே நமக்கு வேதம் வெளிப்படுத்த சில காரியங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது, சீதூக்கி பார்க்க வைக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 11:1 வாசி.
ராஜாவாகிய சாலமோன் ஆர்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாயி அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார்.
சரி, கொஞ்சம் பொறுக்கு. சாலமோன் வைஸ் மேன், ஞானம், அவர் குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக. முதலாவது வசனத்தின் கடைசி என்று சொல்லுது பாருங்க, முதலாம் வசனத்தின் முடிவு சொல்லுது, அநேகம் ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். அந்நிய ஜாதிகளான அநேகம் ஸ்திரீகள் மேலே அவன் ஆசை வைத்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்கள் ரட்சிக்கப்படாத கூட கலக்க கூடாது. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவோட கலக்க கூடாது. தேவன் வைத்த கண்டிப்பான கட்டளை. இதை இஸ்ரவேலருக்கும் கட்டளையாக கொடுத்தார், நீங்கள் அந்நிய ஜாதிகளோடு கலக்க கூடாது. அதாவது இஸ்ரவேல் ஜாதி புறவினத்தார்ல கல்யாணம் கட்டவே கூடாது. இது ஆண்டவர் வைத்த பிரதான கட்டளை. எஸ்ட்ரா என்கின்ற ரிஃபோமர், எஸ்ட்ரா என்ற சீர்திருத்தவாதியின் காலத்தில் நடந்த காரியம் என்ன? எஸ்ட்ரா பாபிலோனிலிருந்து வரும்போது இங்கே இருந்தவர்கள், கானானிலே இருந்தவர்கள், இஸ்ரவேலில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்நிய ஜாதிகளோடு கலந்து அந்நிய ஜாதிகளான ஸ்திரீகளுக்கு பிள்ளைகளை கூட பெற்றிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய யூத பாசையும் கொச்ச பாசையாக இருந்ததை எஸ்ரா, அவன் தேவனுடைய மனுஷன் ஆயிட்டதே, அவன் வந்து இதைகளை எல்லாம் பார்த்தபோது அவருடைய இருதயத்தால தாங்கவே முடியல. பரிசுத்த வித்து அந்நிய ஜாதிகளோடு கலந்து போயிட்டதே, ஐயோ நான் என்ன செய்வேன், தேவனே உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன், கலங்குகிறேன், என் ஜனங்கள் செய்த பாவம், என் ஜனங்கள் அந்நிய ஜாதிகளோடு கலந்து உம்முடைய கட்டளைகளை மீறிவிட்டதை பார்க்கும் போது என் நெஞ்சம் தாழவில்லை, தாங்கவில்லை, ஆண்டவரே உமக்கு முன்பாக கலங்குகிறேன், ஆண்டவரே வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஓ என்று ஓலமிட்டு அழுது அப்படியே தரையில விழுந்து கிடக்கிறார். பிற்பாடு அப்படி செய்த தெரியுமா? அந்த புத்தகம் எப்படி இப்படி தெரியுமோ, அந்நிய ஜாதியில இருந்து யூத ஜாதியை பிரிச்செடுக்கிறார். பாருங்க, அந்நிய ஜாதிகளும் அந்நிய ஜாதிகளான ஸ்திரீகள் மீது ஆசை வைத்தார். இப்ப பாருங்க, தேவனுடைய மனுஷன் எப்படி படிப்படியாக பின்மார்க்கமாக போயிருக்காரு. இந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க, முதலாம் வசனத்தின் கீழ்ப்பதிய பாருங்க, அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். சரி, இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். அப்படி இருக்க பாருங்க, இரண்டாம் வசனத்தின் கீழ்ப்பதி அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். மூன்றாம் வசனத்தை பாருங்க, ஸ்திரீகள் அவன் இருதய, மூன்றாம் வசனத்தை கீழ்ப்பதி, ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் போ, ஸ்திரீகள் அவர்கள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணார்கள். நாலாம் வசனத்தை கடைசி பதிய பாருங்க, தாவீதின் இருதயத்தை போல அவன் தேவனாய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை. அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அந்த தெய்வத்துக்காக அப்படி பின்பற்றினான். அதை விடுங்க, ஆறாம் வசனத்தை கீழே பாருங்க, அவன் பொல்லாப்பானது செய்தான் அப்படி என்று பாருங்க. எப்படி படிப்படியாக அவரு கீழே பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வங்களுக்கு மேடையை கட்டியிருக்கான். அது கீழே போனீங்கன்னா ரெண்டு தடவை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி இப்படிப்பட்டதை செய்யாது என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. ஏன் தெரியுமோ, அவனுக்கு இருந்த அந்நிய ஸ்திரீகளுடைய ஐக்கியம், அந்நிய ஸ்திரீகள் வேறு ஜாதிகளுடன் ஐக்கியம் அவன் தேவனை விட்டு பிரிந்து போக வைத்தது பாருங்க. இவ்வளவு ஞானமுள்ள மனுஷன், இவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனுஷன், இஸ்ரவேலுக்கு ராஜா பின்மார்க்கமாக போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய ஐக்கியம் தவறி போச்சுது. ஆகவே நான் சொல்லுற தேவஜனமே, ஐக்கியம் மிக முக்கியம். ஆகவே நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேளாமல் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் படிப்படியாக பின்மார்க்கமாக போனாலும் ஆச்சரியம். சலமோனே இதற்கு விதிவிலக்கில் பாருங்க, இவ்வளவு ஞானத்தை பெற்று எழுதியிருக்க நீதிமொழிகளை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு. பூமி நெல்லைகளில் இருந்தெல்லாம் அவன் ஞானத்தை கேட்க வந்தார்கள், முகதரிசனத்தை தேடினார்கள் என்று. உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவெல்லாம் பாக்கியமான்கள் என்று மற்றவர்களாலே போற்றப்படுற அளவுக்கு ஞானவனாக இருந்தார். இதுல உனக்கு முன்னுக்கு ஒருத்தரும் இருக்கல பின்னுக்கும் மாறல, அவ்வளவாக ஞானத்தை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் ஞான இருதயத்தை கொடுத்தார். ஆனாலும் முடிவு என்ன? முடிவு என்ன? அவருடைய ஐக்கியம் தவறான இடத்துல இருந்தபடியால் தேவனை விட்டு பின்வாங்கி போனானே. ஐயோ, அவனுடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கது அல்ல அல்ல அல்ல. ஆகவே நம்முடைய தவறான அக்கியங்கள், நம்முடைய தவறான கூட்டுகள், உலகத்தோடு ரட்சிக்கப்படாதோடு நமக்கு இருக்கிற அக்கியம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போக வைக்கும், தேவனை விட்டு பிரிக்கும் என்பதை மறந்துறார். இவனை கவனி, இப்ப இங்க இருந்து ஒரு மனுஷாலும் ஆண்டோர் வசனத்தை கேட்கிறோம், தேவோட வார்த்தை கேட்கிறவன் வீட்டை போனத்துல வருது கோல். யார்கிட்ட கோல் தெரியுமோ? ரட்சிக்கப்படாதவருடைய கோல். அது யாருடைய படிவது பந்தத்துல? இப்ப ஒரு மனுஷாலமாக இருந்து கேட்கிற வார்த்தையை அங்கிருந்து வார கோல் என்ன கதை? அங்க போனியோ, இங்க போனியோ, அங்க என்ன, அங்க அங்க வட்டி இவ்வளவுக்கு போகுது, இங்க காசு இவ்வளவுக்கு போகுது, அங்க வீடு இன்ன விலைக்கு போகுது, இங்க உடுப்பு அந்த விலைக்கு போட்டிருக்கு, இந்த விலைக்கு என்ன சேர்த்து வச்சுக்க, என்ன வாங்கியிருக்க, அதை வாங்க இல்லையோ, இதை வாங்க இல்லையோ, அதை இதெல்லாம் போட 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 ஓ அதா 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 எங்க பக்தி விருத்தி அடையிறது, எங்க பரிசுத்தப்படுறது, எங்க தேவனோட நடக்கிறது, எப்படி தேவனை பிரியப்படுத்துறது? இப்படி நான் சொல்றதால உலகத்தோடு இருக்கிற உறவே நமக்கு வேணாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஒரு காரியத்தை விளைக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை விளைக்கொள்ளுங்க. இயேசு பாவிகளுடைய சிநேகிதர் என்னப்பட தெரியுமா? ஜீசஸ் இஸ் a friend of sinner. இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார் தெரியுமோ? அப்படியானால் பாவிகளோடு அவர் அவர் பேசியிருக்கிறாரு, அவர்களுக்கு புத்தி சொல்லி இருக்காரு, போதித்திருக்கார். பாவிகள் என்று எவரையும் ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. ஆபதையே சொன்னார், என்னிடத்தில் வருபோனே நான் புறம்பே தள்ளிவிடுவதில்லை. பாவிகளை நேசித்தாரு, ஆனால் பாவத்து அவர் நேசித்தாரு வருத்தாரு. இப்ப நாம் இந்த உலகத்தை விட்டு ஓட முடியாது, வேறு உலகத்தில் போய் வாழ முடியாது, இந்த உலகத்தில் தான் நாம் வாழ போறோம். ஆனா நீ பிரித்தெடுக்கப்பட்ட உப்பு, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இஷ்டவேலன், நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசமா இருக்கிறார் என்பதை மறவாதே. உன்னுடைய அக்கியம் எங்கே இருக்கிறது? இயேசு பாவியுடைய சிநேகிதர் எனப்பட்டாரு, ஆனா அவங்களோட பங்கு போடல. இயேசு பாவியோட சிநேகிதப்பட்டாரு, ஆனா பாவிகளோட இயேசு எங்கும் அக்கியமாக இருந்த நீங்க பார்க்க முடியாது. அவரை பின்பற்றிவிட்ட அப்போஸ்தலரும் பாவிகளை தேடி போனார்கள், பரிசுத்த தெய்வத்தை நற்செய்தி அறிவித்தார்கள், இயேசுக்கு சீசராக்கினார்கள். ஆனா அவர்கள் எங்கும் பாவிகளோ அக்கியமாக இருந்தது நீங்க யாரும் அதை சொல்ல முடியுமோ, காட்ட முடியுமோ? We are standing. What we do? What about our life? God knows everything. இன்றைக்கு நம்முடைய பின்மார்க்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ள மங்கி போயிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சை வைராக்கியம் நமக்குள்ள இல்லாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமோ? நமக்கு உலகத்தோடு இருக்கிற நெருக்கம், ரட்சிக்கப்பட்டவோடு இருக்கிற அக்கியம், அந்த உறவு நமக்குள்ள இருக்கிறபடியால நாம் கத்தருக்குள்ளே நெருங்க முடியல, வளர முடியல, ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்ட முடியவில்லை, கத்தருக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தின் சத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறபடியால் தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை. உலகத்தின் விருப்பங்களுக்கு நாம் பலியாகிவிட்டபடியால் தேவ விருப்பங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அந்தோ பரிதாபம், நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய நியாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அவனவன் சரத்துல செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம். நம்ம எல்லோரும் கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக நிற்போம் என்றெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. ஆகவே தேவனுடைய ஜனமே, உடைய அக்கியம் எங்க இருக்குது பாருங்க. சலமோ பெரிய ராஜா, ஆனால் அவன் பின்வாங்கி போனது காரணம் என்ன? அவருடைய தவறான அக்கியம். ஆகவேதான் நான் சொல்றேன், அக்கியம் மிக மிக முக்கியம். நீ சிந்தி, இன்னைக்கு உன்னுடைய அக்கியம் எங்க இருக்கிறது? அதிகாரம் 4 படி, 2 கொரிந்தியர் 6. எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. 250 பக்கத்தில் இருக்கு புதிய ஏற்பாடு. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் பதினாறு. நான் இவ்வளவு நேரம் பேசின வசனங்களுக்கு இது மிகவும் ஆதாரமான வசனம், இந்த வேத பகுதி. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, 2 கொரிந்தியர் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். வாசி.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள்.
அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாத. அந்நிய நுகம்டா என்ன? அவவிசுவாசிகள். ஹலோ. அந்நிய நுகம்டா என்ன? அவவிசுவாசிகள். அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாத.
நீதிக்கும்
அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கவனிங்க, நீதி தேவனுடைய பிள்ளைகள், அநீதி தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள்.
ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம்,
ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? எப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள். நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோமே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களோ இருளின் பிள்ளைகளாக இருக்கிற ஆவேதான் நாம் வாசிக்கிறோம் கொலோசியரிலே. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நானும் நீயும் ஒரு காலத்திலே இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், இருளாக இருந்தோம், அமாவாசையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மே வச்ச இரக்கத்தினால் பாவ இருளை நம்மை விட்டு அகட்டி பரிசுத்த குளிச்சகெல்லாம் நீக்கி தன்னுடைய நீதியை நம்ம மேல வைத்து தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி இன்று நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக தனக்கு மகிமையாக மாற்றி வைத்திருக்கிற இந்த மகத்துவமான உறவை மறந்து இதை வெறுத்து இதை விட்டு பிரிந்து அந்நிய நுகத்தோடு புனைகிறது என்ன விதத்தில் சரியாயிரு? நான் சொல்லுறத சிந்தி.
கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது,
இசைவேது.
அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது.
அவவிசுவாசியோட விசுவாசிக்கு
பங்கேது.
ஹலோ, உங்களோட பைபிள் இருக்குதா? அவவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
இருக்க காணுங்க, அவவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. ஐயா, தம்பி, தங்கச்சி, அண்ணன் மாறு, அக்கா மாறு, ஐயா மாறு, அம்மா மாறு. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கு? ஏன் உன்னால வளர முடியல? ஏன் உன்னால தேவனை நெருங்க முடியல? ஏன் தேவனுடைய குரலை கேட்க முடியல? ஏன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட முடியல? ஏன் கர்த்தருடைய பணியை செய்ய முடியல? ஏன் ஊக்கமாக உன்னால ஜெபிக்க முடியல? ஒரு முக்கியமான காரணம், உலகத்தோடு உனக்கு இருக்கிற ஐக்கியம், அவவிசுவாசியோடு உனக்கு இருக்கிற புனைப்பு. இப்ப என்ன கவனிங்க, உங்க வீட்டில் அதிகமாக பாரவர் யார்? உங்க வீட்டில் அதிகமாக விசிட் பண்றது யார்? நீங்க அதிகமாக யாரோடு பேசுறீங்க? உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யார்? உங்களை சுத்தி இருக்கிற வட்டம் எப்படிப்பட்டது? நான் சொல்ல சொல்ல நீங்களே நிதானி இங்க வந்து ஆண்டவர் ஆராதிகள். ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள் உலகத்தவர்களாக இருக்கிறார். நாம் நம்முடைய இதயத்தை திறந்து பேசுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் நெருக்கம் வரும்போது ஆறுதலை தேடுகிறவர்களிடம் ஆண்டவரை அறியாத மக்களாக இருக்கிறார். நம்முடைய எதிர்கால காரியங்களை திட்டமிடுறதுக்கு நாம் ரட்சிக்கப்படாதவர்களை நாடுகிறோம், தேடுகிறோம், அவருடைய ஆலோசனைகளை கேட்கிறோம். இப்படி நான் சொல்லும் போது லோரிடத்து போறது பாவம், லோரிடைய ஆலோசனை கேட்கறது பாவம், மருத்துவருடைய ஆலோசனை கேட்கற பாவம் எல்லாம் அப்படி நினைச்சிடாதே. மருத்துவத்திலிருந்து மருத்துவத்துக்கு தேவையான ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பா, தப்பில்லை. ஒரு லோரிடத்தில் சட்டப்பிரகாரமான ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பா, தப்பில்லை. ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அது என்ன ஆலோசனையாக இருந்தாலும் தேவ வசனத்தின்படி வகையறுக்க உனக்கு தெரியணும். டிவியிலேயோ இதுலேயோ தேவ செய்திகளை கேளுங்க. ஆனா நீங்க கேட்கிற செய்திகள் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குதோ என்பதை பகிர்ந்து கற்றுக்கொள்ள. அந்த அனுபவம், இந்த அனுபவம், பரலோக காட்சிகள், பரவசங்கள், அப்பப்பா ஏராளம் தாராளம். ஆனால் அவைகள் எல்லாம் வேத வார்த்தையின்படி இருக்கிறது என்பது. இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசுகிற இந்த செய்தியும் தேவ வசனத்தின்படி இருக்க என்பதை பாரு, இல்லாத விட்டுடு. ஏனென்றால் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு தேவை தேவனுடைய வசனமுங்க, நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தைங்க. என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ஒவ்வொரு மனுஷனையும் தேவனுடைய வார்த்தையினால உயிர்ப்பிக்கிறார், வார்த்தையினால ரட்சிக்கிறாரு, வார்த்தையினால நடத்துறாரு, வார்த்தையினால வளர்க்கிறாரு, வார்த்தையினால நம்மை மாற்றுகிறாரு. ஆகவேதான் அவர்களுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். எங்கே அந்த குணம் வேண்டும்? உள்ளே வேண்டும். முதல் நம்முடைய குணங்கள் மாறணும் பாருங்க. நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், ஆனா சுபாவம் மாறவில்லை. கிறிஸ்துவின் சாயல் இல்லை, இது நம்முடைய பழைய சாயல் தான் இருக்குது. கோபம் வந்துட்டா நம்ம சாயல் அப் அண்ட் டவுனாக மாறிடு. என்ன கதைக்கிற என்ன செய்கிறோம் தெரியாம. யாரு கோபம் வந்தாலும் நான் ஆண்டவுட்ட பிள்ளைதான், கோபம் வராத நேரத்தில் நான் ஆண்டவுட்ட பிள்ளைதான், வெளியில போனாலும் ஆண்டவுட்ட பிள்ளைதான், உள்ளே இருந்தாலும் ஆண்டவன், சர்ச்சில் ஆறாத நேரத்தில் மாத்திரம் நான் ஆண்டவுட்ட பிள்ளைன்றது அல்ல. உலகத்தில் இருக்கும் போது நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நீ பிரித்தெடுக்கப்பட்டவர், உன்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். இருக்கக்கூடாது, இறைவனுடைய ஐக்கியம் இருக்குமா? இருந்தால் அதன் முடிவு பரிதாபமாக இருக்கும். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உன்னுடைய முடிவு, உன்னுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். என்னோட அக்கியம் உலகத்தோடு இருக்கிறது. சொன்னதை சிந்திங்க, உடைய வாழ்க்கையில நெருக்கடி கஷ்டங்கள் வரும்போது ஜாடத்தில் ஆறுதல போய் தேடுவாங்க. அவவிசுவாசம் இருக்கிறேன். உடைய எதிர்காலத்தை திட்டமிட, உடைய எதிர்காலத்தை முன்னேற்ற, உன் குடும்பத்தை கட்ட ஜாடத்தில் ஓடுகிறாய். உதவிக்கு, ஆலோசனைக்கு ரட்சிக்கப்படாத உடனே நீ கலந்து கொள்ற இடம் எது? உன்னை சுத்தி இருக்கிற வட்டம், உனக்கு மிகவும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். எங்க இயேசு பாவியோட சிநேதனப்பட்டாரு. இயேசுட அக்கி எங்க வச்சிருந்தார்? 12 பேர். அதிலும் தெரியுமா, அதிலும் 3 பேர். எங்கே நம்முடைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளணும் நமக்கு தெரியும். அப்படி இல்லாட்ட அக்கியம் அவன் குடுப்பான். அந்த உலகத்தில் இருக்கும் குடுப்பான் ஆலோசனை அந்த மாதிரி கேட்கறதுக்கு மாமிசத்தின் அந்த முடிவு தேவனை விட்டு தூரமா போ. தேவனை விட்டு தூரமா போ, கோட்டை கட்டி கொடி பறந்து என்னங்க, வட்டி குட்டி போட்டு என்னங்க, விதவிதமாக கொடுத்து விருப்பமானதெல்லாம் சாப்பிட்டு என்னங்க, முடிவு என்ன, முடிவு என்ன, முடிவு என்ன? அவதான் பைபிள் சொல்றது, விவேகி தன் வழிகளில் எல்லாம் கவனமா இருக்கிறார். ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். மதிகட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம், அதுக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை சிறுவேலை செய்தார். இதற்காக தன் உயிரிய சிறுவேலை கொண்ட சிந்தி சிந்தி அற்ப சொற்ப ஆசைகளுக்காக, அற்ப சொற்ப பாவங்களுக்காக உலக ஐக்கியத்தை விட்டுடு. பாவத்தோடு ஒத்து போகாத, பாவத்துக்கு தலைவணங்காத, நிமிர்ந்துடல். தேவன் உனக்கு அந்த பலத்தை தருவார். You are the witness of Christ. Don't forget it. Keep your mind deeply. மாறுகிற உலகத்தில் மாறாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். So who are you? அசுத்தங்களும் அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் அருவறுப்புகளும் ஆவாசங்களும் பெருகி வருகிற இந்த காலத்தில் நீ பிரித்தெடுக்கப்பட்டவர் மறந்துடாத. நீ தேவனோடு அக்கியமாக இருக்கிற என்பதை மறந்துடா. நான் படிக்க போறேன், திரும்ப படிங்க. நம்ம வாசித்த முதலாவது வசனம், அந்த கீவேர்ட் ஒடியோவான் 1 அதிகாரம் 3 வசனமா படிங்க. நீங்களும் எங்களோட அக்கியமா இருக்கும்படி,
நீங்களும் எங்களுடைய அக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய அக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
ரைட். இப்ப பாருங்க, நம்முடைய அக்கியம் 2 விதத்தில் இருக்கணும். முடிக்க போறேன். முதலாவது நம்முடைய அக்கியம் தேவனோடு இருக்கணும். தேவனோட அக்கியம் என்ன? அதுதான் ஜபம், மன்றாட்டு, உபவாசம், துதி, ஆராதனை, தொழுகை, வேத வாசிப்பு, வேத தியானம், இவைகள் தான் தேவனோடு நாம் அக்கியமாக இருக்கிறோம். இது பிழைச்சுன்னா எல்லாம் பிழைச்சு. இன்னைக்கு சிலருக்கு தேவனோடு அக்கியமா இருக்க தெரியல. தேவனை விசுவாசிக்கிறாங்க, ஹலோ, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆனா ஆண்டவோட அக்கியமா இருக்க தெரியல. தேவனுடைய பாதத்தை அமர்ந்திருக்க தெரியல. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கோ தெரியாதவன் எப்படி ஆண்டவோட ஐக்கியமா இருக்க முடியும்? நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஜாதிகளுக்கு உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். நாலு வசனம் ஒழுங்கா சொல்ல தெரியுது. ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷத்துல வசத்தை கேட்டா இங்கிருந்து தடபுறம் கூட கண் தெரியாத கூடங்கள் போல தட்டி கொண்டிருக்கிறோம். கண் சொருகி போன கூட சோரம் போன வாழ்வு. ஹவ் லாங்? வேதம் நமக்கு அந்நிய புத்தகமாக இருக்குது, வீட்டுல காட்சி பொருளாக இருக்குது பைபிள். அது ஒழுங்காக படிக்கிறது இல்ல. அது வாயிலிருந்து ஓடிவள் போய் சொல்லுமா, நீ என்ன தொட்டு எத்தினால் வாசித்து என்ன உருப்படியாக படிக்கணும்னு சொல்லுமே. அது அதுவே நமக்கு சாட்சி கொடுக்குமே. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. படம் பார்க்க நேரம் இருக்கு, சினிமா பார்க்கறது நேரம் இருக்கு, அதுக்கு பார்க்க நேரம் இருக்கு, இது நேரம் அங்க போக. ஆனா கத்தோட வேதத்தை திறந்தும் திறந்திருந்தோட படிக்கிறதுக்கு மாத்திரம் நமக்கு நேரம் இல்லாம பொழுது என்ன வஞ்சனை? யாரை ஏமாத்துகிறோம்? கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று அந்த பொருள் திரும்புறது, இந்த பொருள் திரும்புறது, அப்படி பாக்குறது, இங்க இழுக்கிறது, அங்க பூசுறது, இங்க போய், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது. அழகாக இருங்க, வடிவாக இருங்க, அதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் இந்த அக அளவுக்கு அக அழகுக்கு நேரம் எடுக்கிற நமக்கு நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது? அது சரியா இருக்குதா? அது நேரா இருக்குதா? அது உண்மையா இருக்குதா? தேவனுக்கு பிரியமா இருக்க தேவனுடைய வசனம் என்ற கண்ணாடிக்கு முன்பாக நிக்கிறதுக்கு நமக்கு தெரியாம இருக்குது. என்ன பரிதாபம்! ஆகவேதான் மாற்றமே இல்லை. உலகத்தோடு இன்றைக்கும் புரண்டு போயிருக்கிறோமே, குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கோமே. ஹலோங், எவ்வளவு காலத்துக்கு ஆண்டு பொறுமையாக இருக்கிறது? எப்ப நாம் திருந்த போகிறோம்? எப்ப நாம் மாறப்போகிறோம்? எப்பொழுது நமக்குள்ள மனம் திரும்ப வரப்போறது? தேவனுடைய கரங்கள் நீட்டிய மட்டுமே இருக்குது. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாரா? We need change. நாம இப்போது வாசித்த வசனம் யாக்கோபு 4:4 உலக சிலே தேவனுக்கு பகையன் இருக்கலோ. அதுக்கடுத்த வசனம் என்ன சொல்லுவோம்? 4:5 யாக்கோபுல உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள. யாக்கோபு 4:5 சொல்லுது உலக சிநேகம் தேவனுக்குள்ளதுமான பகை. 4:5 இப்படி சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கான்னு வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? ஐயா, தம்பிமாரே, அண்ணாமாரே, அக்காமாரே, தங்கச்சிமாரே, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உடையவரா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாமளோ வைராக்கியம் இல்லாமல் சாபத்துக்கு வளைந்து உலகத்தோடு வளைந்து போறது காரணம் என்ன? நமக்கு இருக்கிற தவறான ஆக்கியம் தானே காரணம். அது தவறான ஆக்கியம். தேவனோட ஐக்கியமா இருக்க தெரியல, ஒழுங்காக ஜெபிக்க தெரியல, ஓடுறது அங்க ஓடுறது இங்க ஓடுறது அங்க அதை செய்யறது இதை செய்யறது. We don't have enough time to sit at the feet of Christ. It is miserable. தேவனோட சரியான ஐக்கியம் இல்ல. தம்பிமாரு, அண்ணமாரு, அக்காமாரு, தங்கச்சிமாரு, நீ எவ்வளவு நேரம் ஆண்டோட செலவழிக்கிற? உன்னை மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு நாளைக்கு நிப்பீங்க, நானும் நிப்பேன், நீங்களும் நிப்பீங்க. தேவனுக்கு முன்பா கணக்கொப்பு கொடுக்கும். அங்க கணக்கு விடையலாது, கணக்கொப்பு கொடுக்கும். தேவனோடு நமக்கு எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது? ஏன் நம்முடைய சுபாவம் மாறுதில்லை? ஏன் நம்முடைய சாயல் மாறுதில்லை? அன்றைக்கு இருந்த அதே ஸ்டைல் தான் இன்றைக்கு. காரணம் என்ன? நாம் ஆண்டவரோட நேரம் சொல்லி செலவழிக்கிறோம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவானா? தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனை போல மாறுவான். அப்ப தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள வரணும், மாமிச சாயல் மரணம், தேவ சமூகத்துல நாம தேடணும், தேவனத்தில் ஐக்கியமா இருக்க தேவனோடு அமரணும். ஆண்டவரே, நீ தானப்பா உலகம், என்னை திருப்திப்படுத்த முடியாது. என் ஆத்ம தாகத்தை தீர்க்க வல்லவர் நீர் ஒருவர் தான். இந்த உலகம் என் ஆத்ம திருப்தியாக்க முடியாது. ஆண்டவரே, நீ தான் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கழிப்புல உதறினால் உண்மை போற்றும் என்றான் சங்கீதக்கா. ஐக்கியம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தேவனோட ஐக்கியம். ஆண்டவரே, நான் உண்மை பாடு. நீதிமான் பாடி மகிழ்கிறான். நான் உயிர் உள்ள வரைக்கும் உண்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உண்மை கீர்த்தனம் பாடுவேன். மறுத்தவர்களும் மௌனத்திறங்கிறவர்களும் உண்மை துதியாக. நானும் இது முதல் எந்த தேக்கும் உண்மை துதிப்பேன். இதை நாம் என்ன செய்யும்? ஆண்டவரே, எனக்கு நேரம் இல்லை. காலை எழும்ப நித்திரை எழும்புனா ஓடுறது எழும்புறது நேரம் செய்யும். எடு தூடு துண்டு துணி எடுத்து ஓட்டு போடுறது போய் பயக்கத்துக்கு ஓடு. எங்க ஒரு வேலை போற நேரம் போச்சு. அங்க பிந்தி போனா குண்டியை கொடுப்பாச்சு. 4 மட்டும் அங்க இருந்து பட்டு அடியும். நேரத்தை பார்த்தவா வீட்டு வந்ததுல டயர்டு படுக்க. அல்லாட்டா அங்க இருக்கு லிஸ்ட், அந்த கடைக்கு போகணும், இந்த கடையை போகணும், அதை போகணும். பாசிட்டிவ் சொல்றீங்க, எனக்கு இருக்க குடும்ப காரியங்கள் நான் பாக்கிறேன். எஸ் ரன் யுவர் ஃபேமிலி, தட் இஸ் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. பாருங்க இதெல்லாம் ஆண்டவர் வருகிறது, நான் பாவம்னு சொல்லல, இது உலக அக்கியம்னு சொல்லி நாம வேலை செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ஆனா தேவனோட அக்கியமாக இருக்க நமக்கு தெரியணும், தேவனோட நேரம் செலவழிக்க நமக்கு தெரியணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோட நேரம் செலவழிக்காவிட்டால் வேற யார் தேவனோட நேரம் செலவழிக்க முடியும்? உலகம் உனக்கும் தேவனுக்கும் இடையில சுவரை போட்டிருக்கு, தடுப்பு சுவராக நிற்குது உலகம். என் உயிரோடு கலந்து நீங்கள் நானும் ஆண்டவரை பாடாம பேர் யாரும் பாரு. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள, அது கேட்டு மாதிரி நாம் பாடு. அப்பொழுது தேவன் எஸ் இதோ நான் இங்கே இருக்கேன், பேசு நான் கேட்கிறேன், நீ பாடு நான் அதை அங்கீகரிப்பேன், அக்செப்ட் பண்ணுமாறு. தேவனுடைய பிள்ளைகளை நான் பேசிட்டே போல நேரம் போல ஒரு அக்கியத்தை ஆண்டு விட்டு வச்சுக்கொள்ள நேரம் எடுங்க. எப்ப பார்த்தாலும் மாமிச சிந்தை உலக காரியத்தையே மனதில் சுமந்து சுமந்து அதையே சுத்தி சுழந்து கொண்டிருக்காரு. ஒரு நாளைக்கு நிற்கும், அதுக்கு முதலே தேவனை தேடி ஆண்டவரோட நேரம், ஆண்டவோட அக்கியமா இருக்கிறதுக்கு நேரம் ஜெபம் பண்ணு. ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து மண்டாடு, ஆண்டவர் ஆராதி, சோத்திரம் பண்ணு, துதி, வேதத்தை எடுத்து படி, வாசி, தியானி, சிந்தி, தேவனோட அக்கியமா. நம்பர் ஒன், நம்பர் டூ, முடிக்க போறோம், முடிக்க போறோம், முடிக்க போறோம், முடிக்க போறோம். நம்பர் டூ, முதலாவது தேவனோட அக்கியமா இருங்க. ரெண்டாவது, ரெண்டாவது தேவ பிள்ளைகளோடு அக்கியமா இருங்க. ஒருவர் பின்மார்க்கமாக போறத ஒரு அடையாளம் சொல்றேன் காலுங்க, அவர்கள் தேவ பிள்ளைகளோடு இருக்க அக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். அது பின்மார்க்கத்தின் ஒரு அறிகுறி. ஹலோ, ஏண்டா தேவ பிள்ளைகோடு சேர்ந்து விட்டா தேவோட கருத்தை காட்டிட்டு தான் கதைப்பாங்க, அது போர் அடிக்குது. உலகத்தோடு சேர்ந்துட்டா அப்பப்பா என்னென்ன கதையெல்லாம் கதைக்கிறான், அது நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? முதலாவது நாம் தேவனோடு அக்கியமா இருக்கணும், இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளோடு அக்கியமா இருக்கணும். இதை விட்டு இந்த வரம்பை மீறினா சொல்லதா, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம பார்க்கத்தான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கருமான தேவனுடைய ஜனமே, ஒரு அக்கியத்தை முதலாவது தேவனை வைத்துக்கொள், இரண்டாவது தேவனுடைய பிள்ளையோட வைத்துக்கொள். பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, சபையில அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சபையில அது சரியில்லை, இது சரியில்லை, ஆகவே நான் உலகத்தோட அக்கியம். இது எப்படி சபையில லட்சணத்தை ஒரு சரியா தெரிஞ்சுட்டா சபை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், தெரியுமா? அதான் அந்த சொன்ன அக்கோவை உன் கூடாரங்களும் இஷ்டபேலி உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கும். அது யார் சொன்ன தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன் தாழ விழும் போது சர்வ வல்லவனுடைய தரிசனத்தை கண்ட போது அவன் சொன்ன வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரம், இஷ்டவேலே உன் வாசத்தலங்கள் எவ்வளவு அழகு. ஏன் தெரியுமோ, அவனுக்கு கண் திறக்கப்பட்டு பிழையாம என்ற தீக்கதரிசன கண்களை தேவன் திறந்தார். சபிக்க வந்தவன் தேவனுடைய ஜனத்தை பார்த்தான், தேவனுடைய பாளையத்தை அது எவ்வளவு அழகாக இருக்கு. தேவன் அங்க இருக்கிறப்ப அது அழகாக இருக்குது, கத்திரது நடுவில் இருக்குது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அங்கு இருக்குது, கண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம் அவளுக்குள்ள இருக்குது. யார் சபிக்க முடியும்? யார் அவர்களை எதிர்த்து நிற்க முடியும்? சபை தேவனுடையது, அதன் மத்தியில யார் இருக்கிறாரு? கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா, ஆண்டவர் இயேசுக்கு தன் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் நான். ஆகவே சபையை நாம் குற்றப்படுத்துவமாக இருந்தால், சபையை நாம கொச்சப்படுத்துவமாக இருந்தால், அது தேவனுக்கு முன்பாக குற்றமாகும். ஓகே, ஒரு சில பேர் தவறாக நடக்கலாம், சபையில சில தவறுகள் இருக்கலாம். வித் த ஓபன் ஹார்ட் ஐ அக்செப்ட். எந்த தவறையும் நான் தட்டி கொடுக்க விரும்பல, எந்த தவறையும் சரி என்று வாதாடவும் வரல. ஆனால் ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். என்ன தெரியுமோ, என்ன தெரியுமோ, பயிரோடு சேர்ந்துதான் களைகளும் வளரும் என்பதை மறந்துடாது. பயிரோடு சேர்ந்து களைகளும் வளருது. ஆண்டவரே, நாங்க நீங்க பயிரோடு களை, நாங்க பிடுங்க போற களைகள் வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஓ ஓ ஓ ஓ That is not your duty. அது ஒன்று வேலை அல்ல. அது யார்கிட்ட விட தெரியுமோ, நான் என்ற தூதர்களை அனுப்பு. ஒருவேளை நீங்க நீங்களும் நானும் பதரண்டு நச்சு ஐ மீன் என்ன கோதுமை மணியை பிடிக்கிற கூடாது, கோதுமையில பிடிக்கிற கூடாது. ஆகவே தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி ஆர் நோ மை டியூட்டி. மை டியூட்டி ஆனா 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 ஒரு நபரால சபைக்கு பாதிப்பு பங்கம் தேவர் ராஜ்யத்துக்கு விடஞ்சல் என்னல் என்றால் அதை குறித்து நமக்கு சிந்திக்கவும் முடிவெடுக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது, யாரோட இருக்கு? தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை நீ விரும்பலேண்டா, நான் சொல்ற உடைய இருதயத்துல பின்மார்க்கம் இருக்கு. தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை நீ விரும்பேன்னு சொன்னா நீ சரியா சத்தியத்தை அறியல. தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை நீ விரும்பேன்னு சொன்னா தேவனை ஏற்ற விதமாக சேவிக்க முடியாது. நீ தடுமாறுவாய், தள்ளாடுவாய், உலகத்தோடு சேருவாய், ஆண்டோட பிள்ளையோடு கலப்பாய், ரெண்டும் கெட்ட நிலைமை. எவ்வளவு காலத்தில் நீ வாழ? ஆகவே நண்பரே, ஐ டெல் யூ தி ட்ரூத், ஐ ஸ்பீக் தி ட்ரூத், டேக் எ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட் டுடே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீ ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டு உனக்காக ரெண்டு அடி எடுத்து வைப்பார். இதை செய்த நீ கேட்ட பிற்பாடு நீ உலகத்தோடு சேர்ந்து வாழ்வையா இருந்தார், அதுக்கு பொறுப்பு. கர்த்தர் இந்த மனதில் தந்த செய்தியை நான் கொடுப்பேன். சத்தியத்தின்படி நாம் வாழ்வுமா இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது சந்தேகம் இல்லை. தேவன் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை நம்ப.